أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي بنعمته تتم الصالحات، مجيب الدعوات، رفيع الدرجات، وهو الذي يقبل التوبة عن عباده ويعفو عن السيئات، رافع السماوات ومنزل الآيات. إلهنا خالقنا ورازقنا ليس لها رب سواه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله وحبيبه وخليله. اللهم صل على محمد وعلى آل محمد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم، أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة، أصحاب الجنة هم الفائزون. صدق الله العظيم. எல்லாம் புகழும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து மீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகிறார், ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் ரஹ்மத்து லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், குடும்பத்தார்கள், தோழர்கள், எல்லாரின் சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப் போகின்ற முஸ்லீம்கள், முஃமீன்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை அஞ்சி அவனுடைய கட்டளையை எடுத்து நடந்து அன்விளக்கிய விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்ந்து எல்லா நிலையிலையும் தக்வாவை கடைபிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மீண்டும் நம் அனைவரையும் ரஜபுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை எல்லாம் வழங்கியிருக்கிறான். வழி காட்டின ஒரு முறைதான் எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நிகழ்வுகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார். அது என்னென்றா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எல்லா நேரத்திலையும் அல்லாஹுடைய திக்ருடன், அல்லாஹுடைய ஞாபகத்துடன் கலியோனும். அனைத்து செயல்பாடையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அல்லாஹ்வுடைய திக்ருடன் தொடர்புபடுத்தினார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு மாதத்துடைய முதல் பிறையை காணும் போது பொதுவான ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். இது ஒரு சுன்னத், பொதுவாக மறந்து மக்கள் அமல் செய்யாத ஒரு சுன்னத்தாக இருக்கு. பிறையை கண்டு ஓதக்கூடிய இந்த துஆ, இந்த துஆவில் ஏராளமான, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அடிப்படையாக அத்தியாவசியமான, தேவையான, அடிப்படையான அனைத்து விடயங்களும் இந்த துஆக்குள் உள்ளடங்கியிருக்கு. எவ்வளவு அழகான ஒரு துஆ என்றா, அல்லாஹும்மா அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வரப்புக்கல்லாஹ். இதுதான் இந்த துஆவுடைய சுருக்கம். ஒரு சின்ன துஆ முதலாவது பிறையை கண்டதுடன் போத வேண்டிய ஒரு துஆ, பொதுவாக எல்லா மாதங்களில் ரஜபுடைய மாதத்தை தவிர. இதனுடைய கருத்து என்னன்னா, அல்லாஹ் இந்த மாதம் ஆரம்பம், இந்த பிற எங்கள் மீது பிறந்திருக்கிறது, இது எப்படி இந்த பிற பிறக்கணும் என்றா, மீது பில் அம்னி வல் ஈமான், முதலாவது எங்களுடைய உலகத்துடைய தேவை, எங்களுக்கு பாதுகாப்பு, சேஃப்டி தேவை. பாதுகாப்பு இல்லாத நிலையில எங்களுக்கு இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. எங்களுக்கு சேஃப்டி, பாதுகாப்புடைய பொறுமதி இப்ப விளங்குதில்லை. ஆனால் யாரு அச்சத்துடன், பயத்துடன் வாழக்கூடியவர்களுக்கு தெரியும், அச்சமற்று பாதுகாப்பான நிலையில அதனுடைய நியமத்தை அப்பதான் நாம் உணர்வோம். முதலாவதாக யாரா, எங்களுக்கு அம்ன, இந்த மாதத்தில் எங்களுக்கு அம்ன, பாதுகாப்பதான், சேஃப்டியதான். அதே போல ஈமான், அம்னுடன் எங்களுக்கு ஈமான், உன்னுடைய இறை நம்பிக்கையுடைய, உன்னுடைய நம்பிக்கையுடன் நாம் இந்த மாதத்தை கழிப்போம். இரண்டாவதுதான் சலாமத்தி வல் இஸ்லாம், எங்களுக்கு சலாமத் பாதுகாப்பு இருக்குது, ஆனா எங்களுக்கு ஈடேற்றும் வேணும். பிரச்சனை இல்லாம, கஷ்டம் நோய் நுபுரம் இல்லாம, சலாமத்தாக எந்தவித கஷ்டம் இல்லாம ஒரு மாதத்தை எங்களுக்கு தாயாகும். நாம் யாராவது பயணம் சொல்லும் போது நாம் சொல்லக்கூடிய விடயம் தான் சலாமத்தாக போயிட்டு வாங்கும். அப்படின்றா எந்தவித சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், எந்தவித கஷ்டங்களுக்கு ஆபத்துகளுக்கு முகம் கொடுக்காமல் நீங்க அப்படியே பாதுகாப்பாக போயிட்டு திரும்ப பாதுகாப்பாக வீடு திரும்பணும் என்றுதான் சலாமத். நாம் மாதத்தின் ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த எவ்வளவு ஒரு அழகான ஒரு துஆ. அதே போல இஸ்லாம், இஸ்லாத்துடைய அனைத்து விடயத்தையும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து ஒரு நல்ல முஸ்லீமாக இந்த மாதத்தை நாம் கழிப்போம் என்ற இந்த துஆவை நாம் பிறையை பார்த்து ஓதக்கூடிய துஆ. ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், பிறையை பார்த்து நாம் சொல்வோம், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும், பிறையுடைய ரப்பும் அல்லாஹ்தான், எங்களுடைய ரப்பும் அல்லாஹ்தான் என்ற இந்த துஆவை ஒவ்வொரு மாதமும் ஓதுறது ஒரு சுன்னத்தான ஒரு அமலாக இருக்குது. இதுக்குள் எங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் உள்ளடக்கியிருக்கு. ஆனா ரஜபுடைய மாதத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு துஆவை கற்றுத்தந்தார்கள், ஓதினார்கள். ரஜபுடைய கண்டனுடன் வாரம் வெள்ளிக்கிழமை இரவு, அந்த சனிக்கிழமை இரவு ரஜபுடைய குறை தென்பட்டது. அந்த நேரத்தில் நாம் ஓத வேண்டிய துஆ தான் اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. அன்புக்குரிய சகோதரர்களே, ரெண்டு மாதத்துக்கு பின்னால் ரஹ்மத், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹுடைய அருள் நிறைந்த ஒரு மாதம் வர இருக்குது. அதனுடைய நன்மாராயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாலே எங்களுக்கு ஞாபகப்படுத்துறார்கள். நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் ரஜபில் இருந்து ரமவான நாம் அடையணும் என்ற ஆவலுடன் தான் வாழ வேண்டும். அந்த ஆசையுடைய தான் வாழ வேண்டும். எங்களோட உள்ளத்தில் ஒவ்வொரு நாள் கழிக்கும் போது எல்லாம் இன்னொரு நாளை எனக்கு நசீபாக்கு, நான் ரமவானை அடைய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் தேற்றமும் எங்களோட உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்தினார்கள். ரஜபில் வர்க்கத் எங்களுடைய உடல் ஆரோக்கியம், ரஜபில் எங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களும், அதே போல் ஷபானில் வர்க்கத்தில் சொல்லும் போது எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில எது தேவையோ, எனக்கு அத்தியாவசியமான விடயங்கள் சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒரு சக்தியை, அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு முறை எல்லாம் சுப்ஹானஹுவத்தாலா எங்களுக்கு வழங்குவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் இந்த விடயத்தை நாங்கள் எப்படி எதிர் விளங்கணும் என்றால், இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு உதாரணத்தை கொண்டு எங்களுக்கு விளங்கிக் கொள்றது லேசி. அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலாவும் குர்ஆனில் பல இடங்கள்ல பல உதாரணங்களை சொல்றாங்க. ஏன் உதாரணங்களை கொண்டு எங்களுக்கு இதை ஒப்பிட்டு எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் பல காலங்களாக தன்னுடைய மகளை வளர்த்து இப்ப அந்த மகளுக்கு கல்யாணமும் பேசி திருமணமும் பேசி ஆறு மாதங்களாக திருமணத்துக்குரிய தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். மூணு மாதம் திருமணத்துக்கு இருக்குது, நோய் வாய்ப்பு, ஹாஸ்பிட்டலைஸ் ஆக இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அவரை நீங்க சந்திக்கிற நேரத்தில் அவர் எதையும் சொல்ல மாட்டார். அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை தான், என்ன சொல்லுவார்டா, எனக்கு ஏதாவது நிகழ்றதாக இருந்தால் என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு பின்னாலதான் நிகழணும். அந்த ஒரு ஆசையும் ஆர்வம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும். அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்புடன் அவர் அந்த நாளை எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பார். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய மகனை நீங்க மகனுக்கு பல விடயங்களை செய்து கட்டுக் கொடுத்து அவர் பட்டம் பெற நாள், ஒரு ஆலிமாகவோ ஒரு ஹாபிதாகவோ அல்லது ஏதோ ஒரு துறையில அவர் பட்டம் பெற ஒரு நாள் அதை எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னால நோய் வாய்ப்புறீங்க. அந்த நேரத்தில் உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசைதான், நான் எனக்கு ஏதாவது நிகழ்றதாக இருந்தால் என் மகன் பட்டம் பெறதை நான் தன்னால காணணும் என்று ஆசைப்படுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே உணர்வு ஒவ்வொரு மீனுடைய உள்ளத்தில் ரஜபுடைய மாதத்தை அடைந்துடும். இவ்வளவு கிட்ட வந்துட்டோம், என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு ரமவானை நான் அடையாமல் என்னுடைய உயிர் பிரியக்கூடாது, இன்னொரு ரமவானை நான் அடையாமல் அந்த ரமவானை அடைந்து உன்னுடைய பொருத்தத்தை அடையாமல் என்னுடைய உயிர் பிரியக்கூடாது என்ற இந்த உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தாரார்கள். தொடர்ச்சியாக இந்த ரஜபிலும் ஷாபானில் ரமலான அடையணும் என்ற ஆவலுடன் ஆசையுடன் எதிர்பார்ப்புடன் அதுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்தில் பார்த்துத்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி இந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் வஸ்திரத்தையும் அருளையும் பெற்ற சமூகத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிவிட்டானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் பல சட்டத்திட்டங்கள் வாஜிபாக்கள் சொல்லி கடமைகள் ஒரு பக்கம், அதே நேரத்தில் இஸ்லாத்தில் ஹர்மமாக்கள் தடை செய்யப்பட்ட விடயங்கள் ஒரு பக்கம், இஸ்லாம் எங்களுக்கு ஆசார்வு மூட்டக்கூடிய முஸ்தஹப்பான சுன்னத்தான ஏராளமான விடயங்கள், இஸ்லாம் நாம் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மக்ரூஹான ஏராளமான விடயங்கள் இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, நம் இபாதத் தொழுகையில் ஈடுபடுறோம், தான தர்மங்கள் செய்றோம், அதே போல் ஹஜ்ஜிக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், இப்படி பல அமல்களில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு அமல்களை கொண்டு அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய குணம் என்ன, என்ன மக்சூத், இதனுடைய மகாசித் என்ன, இதை கொண்டு நாம் அடைய வேண்டியது எது. ஒவ்வொரு வருடமும் உம்ராக்கள் செய்கிறோம், ஒவ்வொரு வருடமும் நோன்பு நோக்கிறோம், ஒவ்வொரு வருடமும் தான தர்மம் செய்கிறோம், ஒவ்வொரு வருடமும் மாஷா அல்லாஹ் மச்சிறுகளை கட்டுறோம், மதரசாக்களை கட்டுறோம், கல்வி நிறுவனங்களுக்கு ஹதியாக்கள் கொடுக்கிறோம், சமூக சேவை நிறுவனங்களுக்கு நாம் இனி சதகாக்களையும் ஹதியாக்களையும் கொடுக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது அனைத்தையும் கொண்டு நாம் எதை எதிர்பார்க்கிறோம், இது ஒரு பிரதானமான விடயம். ஒரு வியாபாரம் செய்யறவர் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னா செய்ய மாட்டார். ஏன், லாபத்தை எதிர்பார்க்கிறார், அந்த வியாபாரத்தில் லாபம் இல்லைன்னா விட்டுட்டு வேறொரு விலை செய்யும். நாங்க தொழுகிறோம், தொழுகையை கொண்டு நாம் அதை அடையணும், எதை அடையணும், தான தர்மம் கொடுக்கிறோம், தர்மத்தை கொண்டு அந்த நோக்கத்தை அடையணும், அதை அடையலன்னா அதை நாம் ஏன் செய்யணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இபாதத்தின் மூலமாக இஸ்லாமிய செயல்பாடுகள் அல்லது ஒவ்வொரு தாவத்துடைய முயற்சிகள் இது அனைத்தின் மூலமாக பிரதானமான ரெண்டு, ஒன்று இது ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி மாத்திரம்தான் செய்யப்படும். வேற எதுக்காக வேண்டியும் எங்கட தொழுகையோ தர்மமோ வேற யாருடைய பொருத்தத்தையோ வேற யாருடைய புகழையோ யாருக்காக வேண்டி அமையக்கூடாது. நாம் அதை தான் வஜ்ஜகத்துல தெளிவாக சொல்றோம், அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றதே உனக்காக வேண்டும், நான் வாழ்றதே உனக்காக வேண்டி, மஹ்யாய ஓ மஹ்தி, என்னுடைய முழு வாழ்க்கையும் உனக்காக வேண்டி. அன்பு புரிஞ்சு போகிறேன், அல்லாவுக்காக வேண்டி வாழ்றது இருக்குதே அதை போல லேஸ் இல்ல, சைக்கோலஜிக்கலி நாம சரியான ரிலீஃப். எதையும் அல்லாவுக்காக வேண்டி செஞ்சா உங்களோட உள்ளத்துல டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்காது, நீங்க யாருமே அந்த விடயத்துல கவலைப்பட தேவையில்லை. எதை நீங்க அல்லாவுக்காக வேண்டி செஞ்சீங்களோ அந்த நேரத்துல உங்களுக்கு இந்த உலகத்துல கவலை இல்லாத ஒரு வாழ். உதாரணத்துக்கு கணவன் மனைவியாக நீங்க வாழ்ந்தீங்க, ஒரு கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்தணும் என்று சொல்லி பல ஏராளமான விடயங்களை செய்யறாங்க, கஷ்டப்படுறாரு. ஆனா அவ்வளவு கஷ்டத்துக்கு பின்னால திடீர்னு ஒரு தடவை அவர் நன்றி கெட்ட முறையில் நடந்து போகணும், என்ன ஆத்திரம், உங்களுக்கு என்ன ஆத்திரம்டா, தாங்க முடியல, நான் என்னுடைய வாழ்க்கையை இவ்வளவு இந்த பெண்ணுக்காக இங்கு அர்ப்பணித்தேன், இந்த பெண் எனக்கு இப்படியான ஒரு மோசடியை செஞ்சுட்டாவே என்று சொல்லி உங்களால தாங்க முடியாது. சிலர் அப்படியே தன் தற்கொலை செய்து கொள்வார், ஏன், அவங்களுக்கு தாங்க முடியாது. சில பெற்றார்கள் அவங்களோட முழு வாழ்க்கையும் பிள்ளைகளுக்காக வேண்டி, அவங்க எல்லாத்தையும் செய்யறது பிள்ளைகளுக்காக வேண்டி, அதுக்கு பின்னால பிள்ளைங்க பெருத்ததுக்கு பின்னால பெற்றார கணக்கெடுக்காம புறக்கணித்து நடக்க கூட அந்த பெற்றாருக்கு உள்ளத்துல தாங்க முடியாத ஒரு ஆத்திரமும் வருத்தமும், ஏன், அது என்னுடைய வாழ்க்கை சம்பூர்ணமாக இந்த பிள்ளைகளுக்காக வேண்டியே நான் வாழ்ந்தேன், நான் என்னுடைய ஆசைகளை அனைத்தையும் நான் அதற்காக வேண்டி அர்ப்பணித்தேன், ஆனா இவன் இப்படி நடந்து கொள்றானே என்று சொல்லி ஒரு ஆத்திரம். ஆனா அன்புக்குரிய சகோதரத்திலே, நீங்க அந்த செஞ்ச அனைத்து விடயத்தையும் அல்லாவுக்காக வேண்டி செஞ்சிருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு ஆத்திரம் இல்ல. நான் என்னுடைய மனைவிக்கு நான் என்னுடைய கடமையை செஞ்சேன், யாருக்காக, அல்லாஹ் எனக்கு கட்டுரைத்திருக்கிறான், மனைவியுடன் கருணையாக நான் நடந்து கொள்ளணும், மனைவிக்கு கடமையை செய்யணும், இதுதான் நான் செஞ்சிருக்கிறேன், இவ எவ்வளவுதான் எனக்கு நன்றி கட்டவன் நடந்தாலும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளுடைய கடமைகளை நாம் செய்யறோம், பிள்ளைகளுடைய விடயத்தில் எவ்வளவு செஞ்சு அவங்க நன்றி கட்ட முறையில் நடந்ததுக்கு பின்னால நீங்க ஆத்திரப்பட தேவையில்லை, அல்லாஹ் எனக்கு அமானிதமாக தந்த புள்ள, அல்லாஹ் உனக்காக வேண்டிதான் இந்த புள்ளைக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தேன், உனக்காக வேண்டிதான் இந்த புள்ளைக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சேன், அல்லாஹ் எங்களை கைவிட போறல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் வாழ்ந்தோம் என்றா டிசப்பாயின்ட்மெண்ட் இல்ல. வாழ்க்கையில நீங்க ஒரு காலமும் கவலைப்பட தேவையில்ல. ஒரு கொஞ்சம் மனிதன் என்ற அடிப்படையில கொஞ்சம் துக்கம் வரும் தான், ஆனா அத உங்களுக்கு பின்னால மன அமைந்திருக்குமே, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்ச இந்த ஞாபகம் வந்ததுடன் உங்களுக்கு நிராசை அடைய மாட்டீர்கள், நிராசை அடைய மாட்டீர்கள். அல்லாஹுடைய கூலிய நீங்க எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீங்க. இது பிரதானமான விடயம். இரண்டாம் அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த அமல் இபாதத்தின் கடமைகளின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கிறது வந்து மனித நேயம், மனித குணம் எங்கள்கிட்ட அதிகமாகும். இந்த குணம் தொழுகி ஒரு மனிதன் தொழுகிறான். இது ஒரு மிகவும் பிரபலியமான ஒரு ஹதீஸ். ஒரு பெண்ணை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லப்பட்டது. இந்த பெண் பகலெல்லாம் நோம்பு நோக்கிறாள், இரவெல்லாம் நின்று வணங்குறாள், ஆனா அண்டை வீட்டார தன்னுடைய நாவால நோவிச்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம் என்னென்றா, இந்த பெண் நரகத்துக்கு போகக்கூடியது, அவருடைய தொழுகின் மூலமாக நரகத்திலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கல, நோம்பின் மூலமாக கிடைக்கல. அதன் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்னன்னா, எங்களோட உள்ளத்துல மனித குணம் இன்னும் கூறணும், நாங்கள் மனித புனிதர்களாக மாறணும். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லீமாக வாழ்றோம், இபாதத் செய்யறோம், முஸ்லீமாக பல காலம் வாழ்ந்து எங்களோட உள்ளங்கள் எப்படி மாறணும் என்றா, எங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களையும் மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கு எங்களுக்கு வரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு முன்னுதாரணம். ஈமானிலும் இஸ்லாத்திலேயும் அனைத்து நற்குலத்திலேயும் உச்சகட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள்தான் முன்னுதாரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சாவ கொலை செஞ்ச முஹ்ஷிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. அவர்களுக்கு பழி எடுக்கலாம். அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரழியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. முஆவியா ரழியல்லாஹு அவர்கள் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் அதிகமான அநியாயங்களையும் இழைப்பையும் உண்டாக்கின ஒருவர் தான் முஆவியா ரழியல்லாஹு அவர்கள். இவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் அமர்ந்து கொண்டிருக்காங்க. முஆவியா ரழியல்லாஹு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு முன் சீட்டை கொடுத்தாங்க, முன்னுக்கு வர வைத்தாங்க. சரியான ஆசிரம் சகாபாக்கள் இருக்கிற நேரத்தில் அவரை பின்னுக்குதான் வைக்கணும், அவர் முன்னுக்கு இல்ல வரணும். நேரத்தில் அமரதியன் ஆத்திரப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க. கேட்ட நேரத்தில் ரசூல் சொன்னாங்க, அவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறதுல எங்களுக்கு என்ன குறை போது, அது அவர் விரும்புறது. என் குறைஷுடைய தலைவராக இருந்தாரு, அவரை மதிக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணம். இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய அடைய நாம் அல்லாஹ்வுடைய படைப்பின் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் அதிகமாகணும். அதுதான் அடையாளம். ஒரு மனிதன் நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகிறேன் தொழுகையின் மூலமாக, தஹஜ்ஜத்தின் மூலமாக, தான தர்மங்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகிறார் என்ற சுற்றிய அடையாளம் என்னென்றா, அவருடைய உள்ளத்தில் விசாலத்தனம் உண்டாகும். மக்களுக்கு மக்களை நேசிக்கக்கூடியவராக மாறுவார், மன்னிக்கக்கூடியவராக மாறுவார். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு எல்லோருக்கும் முன்னுதாரணம். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு முஃமின்களுடைய தலைவர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு இத்திகத்தின விடயத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு சஹாபி தான் மிஸ்தஹ் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த மிஸ்தஹ் ரழியல்லாஹு அன்ஹு யாருண்டா, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஸ்பான்சர்ஷிப்ல வாழ்றவர், அவருடைய செலவுல வாழ்றோம், அவருக்கு அன்றாட செலவு கொடுக்கிற அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. குடும்பத்தை தூரத்துல குடும்ப சொந்தம். இந்த செய்தி இவருக்கு வந்த கூட அபூபக்கர் சித்தீக் சரியான ஆத்திரம். அவர் என்ன சொல்றான்டா, இதுக்கு பின்னால மிஸ்தாக்கு நான் எதையும் கொடுக்க மாட்டேன், என் நியாயம் இவ்வளவு உதவி செஞ்சு இவன் இப்படியான ஒரு விடயத்தை செஞ்சுட்டாரே என்று ஆத்திரத்துல சொல்லிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு விரும்புறது அதல்ல. குர்ஆனுடைய ஆயத்து இருந்தது, முஃபஸ்ஸிரீன்கள் அனைவரும் இது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு விடயத்துல இறங்கிய ஆயத்துன்னு சொல்றாங்க. வலா யஸ்தரி உலில் ஃபத்லி மின்கும் வஸ்ஸா ஐயஸு உலில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வல் முஹாஜிரீன ஃபீ ஸபீலில்லாஹ் வல் யஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன ஐயஸ்ரல்லாஹு லக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறருடைய யாருக்கு நான் விசாலத்தை வைத்தேன்? உள்ளத்திலையும் அதேத்துல பணத்துல விசாலத்தனும். நீங்க கொடுக்கறத விட்டு நீங்க தருக்காங்க. குடும்பத்தார்கள், மிஸ்கின்கள், ஏழைகள், அல்லாஹுடைய பாதையில முஹாஜிர் ஹிஜ்ரத் செஞ்சவங்க, இது அனைத்து குணமும் மிஸ்தஹரதியல்லாஹுடைய அவருடைய குடும்பத்தான். அவர் ஏழையாக இருந்தாரு, அல்லாஹுடைய பாதையில ஹிஜ்ரத் செஞ்சவராக இருந்தாரு. அவங்களுக்கு கொடுக்கறத நீங்க தருக்காதீங்க. நீங்க மன்னிங்க, அதுக்கு பின்னால மறந்துடுங்க. மன்னிங்க, மறந்துடுங்க. இந்த ஆயத் தெரிஞ்சிடணும்னு அவபக்க சித்திக்கிற விளங்கிட்டாங்க. சொன்னாங்க, நான் அவருக்கு கொடுக்கறதுல ஒரு ரூபாவை கொடு, எந்த ஒரு திருகத்தை கூட குறைக்க மாட்டேன், நான் அப்படியே கொடுப்பேன், அப்படியே கொடுப்பேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் நாங்க தர்மம் கொடுக்கிறது அவர் என்னைய மதிக்கோணும், என்னைய மதிக்கோணும், என்னைய சங்கைப்படுத்தணும், எனக்கு வாக்கு தரணும், இதுக்காக வேண்டி அல்ல. நாம் தர்மம் கொடுக்கிறது அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வேண்டி. அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் எனக்கு வேலையில்ல, அல்லாஹ் எனக்கு கருணையை காட்டுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இபாதத்தின் மூலமாக எதிர்பார்க்கப்பட்டதுதான் இந்த மனித நேயம். மனித நேயம் எங்கள் உள்ளத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படியான ஒரு குடும்பம் முஸ்லிம் சமூகம் மனித நேயத்தையும் கருணையையும் நீதம் இந்த மூணு விடம் மேனேஜி மனித நேயம், அதே நேரத்தில் கருணை மேசி, மூணாவது அன்புக்குரிய சகோதரத்திலே ஜஸ்டிஸ் நீதத்தை அடிப்படையாக வைத்து ஒரு குடும்பம் அமைய வேண்டும். குடும்பத்துக்குள் இந்த மூணு குறவும் இருக்கணும், கருணையும் நாம் காக்கணும். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரத்திலே நீதத்தையும் பாதுகாக்கணும். நீதம் யாருக்கும் அநியாயம் விளக்கக்கூடாது, நீதமும் இருக்கும், அதே நேரத்தில் கருணையும் இருக்கும், கருணையும் இருக்கும். இந்த மூளையும் அடிப்படையாக வைத்த ஒரு குடும்பம். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன கவலைண்டா, முஸ்ஜிதுகள் நிறைந்திருக்குது, அல்ஹம்துலில்லா, சந்தோஷம். ஏராளமான முஸ்ஜிதுகள், ஏராளமான மதரசாக்கள் எங்கள் நாட்டில், ஏராளமான அமைப்புகள் முஸ்லீம்களை முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனித நேயம் என்ற இந்த துணிப்பொருளை நாம் எடுத்து பார்த்தோம் என்றா, இதில் முஸ்லீம்களுடைய நிலை எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு நிலைக்கு நாம் மாறிட்டோம் என்றா, கணவன் மனைவியாக வாழ தெரியாத ஒரு சமூகமாக பார்த்தோம். கணவனுக்கு மனைவிக்கு கருணையும் சங்கையும் கொடுக்க தெரியாத ஒரு கணவர்கள் உருவாக இருக்கிறார்கள். என்ன கவலை, மச்சிர்கள் நாங்கள் தவறிட்டோம். நற்குணம் உள்ள, மனித நேயம் உள்ள, கருணை காட்டக்கூடிய ஒரு மனிதனை உருவாக்க நாம் தவறிட்டோம். பாடசாலைகள், கல்வி கூடங்கள், இதை தவறிட்டோம். நாங்கள் அறிவை கொடுத்திருக்கிறோம். நாம் பொருளாதாரத்தை இலக்கை கொண்டுதான் எங்கள் அறிவு அடிப்படையாக இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் அறிவு மனித நேயத்தையும் நீதத்தையும் அடிப்படையாக வைத்த ஒரு அறிவாக இருக்கணும். கருணையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அறிவாக எங்களுடைய பின்னணி அமைந்திருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, கணவன் மனைவியாக வாழ தெரியும், பெற்றார்கள் பிள்ளைகளாக வாழ தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தை நான் அடிக்கடி சின்னத்துக்கு, மேற்கத்திய உலகத்துடன் எங்களுக்கு அதிகமான வெறுப்பு வெஸ்டர்ன் வேர்ல்டு, ஆனா எங்களுக்கு உணராமலே நாங்க அவங்களோட கன்செப்ட நாங்களும் இமிட்டேட் பண்றோம். எங்களுக்கு தெரியாத சிஸ்டம் எல்லாத்திலையும் அந்த சிஸ்டம் கவர்ச்சியாக இருக்கும். இஸ்லாத்துடைய சிஸ்டம் என்னன்னா, எதையும் மொனோபொலி பண்றது இஸ்லாத்துடைய சிஸ்டம் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் இண்டிபெண்டன்ட் ஆகணும், இதான் இஸ்லாத்துடைய நோக்கம். யாருக்கும் மொனோபொலி அல்ல. மார்க்கத்திலையும் உடமாக்கலுக்கு மொனோபலைசேஷன் இல்ல என்றுதான் ஒண்ணு கேட்கணும். எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது என்று சாஸ்திரம் இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, சுன்னிகளுக்கும் எங்களுக்கும் ஷியாக்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம், அவங்களோட இமாம்கள் எதை சொன்னா அது அதுக்கு பின்னால அது சரியத்துக்கு முரணாக இருக்கலாம், புத்திக்கு முரணாக இருக்கலாம், எப்படி முரணாக இருந்தாலும் அதை அவங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நாங்க அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவங்க, ஒரு எவ்வளவு பெரிய முஃப்தி அவர் எதை சொன்னாலும் அது சரியத்துக்கு முரணாக இருந்தா எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கட அக்களுக்கு புத்திக்கும் சரியத்துக்கும் இது ரெண்டும் புத்தியையும் பயன்படுத்தணும். குர்ஆன் அதையும் சொல்லுது. மடத்தனமாக யாரையும் பின்பற்ற சொல்லி குர்ஆனும் இஸ்லாமும் சொல்லவில்லை. அந்த மொனோபோலி எங்கள்கிட்ட இல்ல. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்களும் அந்த சிஸ்டத்தை தான், கல்விலேயும் மொனோபோலி, எங்கட சிஸ்டம் எங்கள்ட்ட வாங்கணும். இன்ன இஸ்லாம் எதை விரும்புதண்டா, ஒவ்வொரு சமூகமும் தனியாக இண்டிபெண்டன்ட் ஆகணும். அதுதான் அல்லாஹ் எங்களுக்கு வச்ச ஒரு செயல். என்னண்டா அப்படி மொனோபோலி சிஸ்டம் இஸ்லாம் இருந்தா இன்னைக்கு நாங்க முடிஞ்சு, ஹரமும் ரெண்டு ஹரமையும் யாருடைய பொறுப்பு இருக்குதோ அவங்க எங்கட சிந்தனையை மோனப்ளை பண்ணுவாங்க. அவங்களோட சிந்தனை தான் நாங்க செய்யணும், அவங்க தாரப்பத்துவாவதான் நாங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி அல்ல. ஒவ்வொரு நாட்டுக்கும் அமைக்கின்ற பத்துவா குழு, யாரும் சவுதியுடைய பத்துவாவை இந்த நாட்டில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா வி ஆர் இண்டிபெண்டன்ட் முஸ்லீம் கம்யூனிட்டி. எங்களுக்கு இந்த உளவாக்கல் இருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. அந்த இண்டிபெண்டன்ட் தான் இஸ்லாம் எதிர்பார்க்குது. ஆனா இண்டிபெண்டன்ட் என்று வரும்போது மற்றவங்களை கௌரவிக்கவானும் மதிக்கவானும் தலைவர்களை மதித்து நடக்கவானும் சொல்லிதான் விளங்கும். இண்டிபெண்டன்ட் என்று வந்து நாங்கள் மற்றவர்களை கேவலப்படுத்தி அகௌரவமாக நடந்து கொடுதல்ல. இது இஸ்லாத்துடைய சில முறைகள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இலக்குகளை அடையும் ஒவ்வொரு தனி நபரும் இண்டிபெண்டன்ட் ஆகும். பொருளாதார ரீதியாக, அறிவு ரீதியாக, தன்னுடைய மற்ற செயல்பாடு ரீதியாக, சிந்தனா ரீதியான அவர்களுக்கு தனி உரிமை இருக்குது. அவர் சிந்திக்க தனி உரிமை இருக்குது, முரண் பண்றதுக்கு தனி உரிமை இருக்குது. அல்லாஹ் அக்பர். முரண்பட்டன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எந்த ஒரு சஹாபியும் வெளியே தரத்தல்ல முரண்பட்டவர்கள் ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொண்டாங்க. ரஹோதுடைய யுத்த நேரத்தில் வாலிபர்களுடைய கருத்து தான், நாங்க வெளியே போயிட்டு அதுல எதிரிகளை சந்திப்போம். ரசூலுல்லாஹுடைய கருத்து என்னண்டா, இல்ல மதீனால இருப்போம். வாலிபர்கள் எல்லாரும் ஒரே வார்த்தையில் இருந்தாங்க, ஒரே பிடியில் இருந்தாங்க, இல்ல நாங்க வெளியே போவோம். ரசூலுல்லாஹ் அவங்களோட கருத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு இழப்பு. ஆனா அந்த சஹாபாக்களை உங்களாலதான் நடந்தது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் புறக்கூறல்ல. அன்புக்குரிய சகோதரத்தில், இதை நாம் விளங்கி வைக்க வேண்டும். மனித நேசத்தை எப்படி எங்களால் உயர்த்த முடியும்? இது ஒரு பிரதானமான உண்மை. இதுதான் எங்களுடைய விவாதத்தினுடைய நோக்கம். இதுதான் எங்கள்கிட்ட இந்த குணம், மக்களுக்கு கருணை காட்டக்கூடிய இந்த தன்மை உண்டாக வேண்டும். எல்லோருக்கும் எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். எங்கட சமூகத்தை நான் இதைதான் சொல்ல வந்தேன். இந்த ஹோம் இந்த முதியோர் இல்லம் என்றது இஸ்லாத்துடைய கன்செப்ட் இல்ல. அனாதை இல்லம் என்றது இஸ்லாத்துடைய கன்செப்ட் அல்ல. பிள்ளைகளுடைய இல்லம் என்று சொல்லி இஸ்லாத்துடைய கன்செப்ட் இல்ல. இஸ்லாம் எதை விரும்புகிறதா? அனாதைகள் எங்கட ஒவ்வொருத்தருடைய வீட்டையும் அனாதைகள் வளரும். அது மேற்கத்திய குலத்துடைய கன்செப்ட். அனாதைகளுக்கு நீங்க எவ்வளவுதான் பொருளாதார ரீதியான நல்ல கல்வியும் லட்சியம் நீ கொடுத்தாலும், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அன்பையும் பாசத்தையும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு தடவை கண்டில லைம் பள்ளியில் இந்த தலைப்பில் ஒரு குத்துபாவை செய்தேன். அதுக்கு பின்னால் ஒரு அனாதை எனக்கு கால் பண்ண சொன்னாரு, இதற்கு முன்னால் யாரும் இதை பேசினதில்லை, நீங்க சொன்ன அனைத்தையும் நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். என்னண்டா, நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டனாக குவாலிஃபைடாக இருக்கிறேன். அதுக்கு பின்னால எனக்கு நான் பொன் பேசி எங்கெல்லாம் போனோம் யாரும் எனக்கு பொன் தரம் மறுத்துட்டாங்க. ஏண்டா, என்ன வாப்ப உமா, என்னுடைய பின்னணி இல்ல, நான் ஒரு அநாத, அதனால யாரும் பொன் தரம் முன் வரல. அதே நேரத்துல நான் யார்கிட்ட சரி வளர்ந்திருந்தால், யாருடைய சரி வீட்டில் வளர்ந்திருந்தால், அவருடைய ரெக்கமெண்டேஷன் போதும் எனக்கு பொன் எடுக்கிறதுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்துடைய கன்செப்ட் பாருங்க. ஏண்டா, எங்க ஒவ்வொரு வீட்டிலும் அநாத வளரும். அநாத இல்லத்துக்கு பணத்தை கொடுத்து சும்மா இருக்கிறதல்ல. அந்த வீட்டுல அந்த பிள்ளைக்கு நீங்க கருணை காட்டணும். அந்த பிள்ளையுடைய தலையை தராவும் போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்துக்கும் அல்லாஹ் அவரோட பாவத்தை மன்னிக்கிறான், பாவத்தை மன்னிக்கிறான். சொந்த குடும்பம், ஒரு சகோதரனுடைய மகன் எடுத்து ஒரு சகோதரனுக்கு வளர்க்க முடியாத ஒரு காலமாக மாறி இருக்குது. மனித நேகம் எங்க போயிட்டு இருக்கு? அன்புக்குரிய நாங்கள் அனைவரும், எல்லா ஜமாத்தும், எல்லா மதரசாக்களும், எல்லா இயக்கங்களும், எல்லா மச்சிர்களோட அடிப்படை நோக்கம் என்னன்னா, இதை இலக்காக போறாங்க. எனக்கு எப்படி நூற்றுக்கு நூறு தொழுகியாளிகள் உருவாக வேண்டும் ஒரு இலக்கு, அதை கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனித நேகத்தையும் கருணை காட்டக்கூடிய நீதத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு சமூகம் அன்புக்குரிய. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய பிரதானமான விடயமாக இருக்கு. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகளாவிய ரீதியில் முஸ்லீம்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாம் முன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் முஸ்லீம்கள் எங்களுடைய ஒரு தவறுதான், நாம் இதை பேசி தவறிக்கும். இஸ்லாம் என்று சொல்லும் போது நாங்கள் பேசினது என்னண்டா, இஸ்லாம் என்றா ஹிஜாபை பேசினோம். இஸ்லாம் என்று வரும் போது நாம் எதை பேசினோம்? ஹலால பேசினோம். இஸ்லாம் என்று வரும் போது வங்கி முறையை பேசினோம். இஸ்லாம் என்று வரும் போது எங்களுக்கு இந்த தனி சிஸ்டத்தை நாம் பேசினோம். ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்லும் போது மனித நேசம்,
அனைத்து மனிதர்களையும் பாதுகாக்கிறது இஸ்லாத்துடைய கடமை என்றதை பேச மறந்துட்டோம். நீதம் என்றது இஸ்லாம், அதை பேச நாங்கள் தவறிட்டோம். அதனால்தான் இப்ப அவர்கள் விளங்காமல் நினைக்கிறோம். உண்மைதானே, இவங்க முஸ்லீம்கள் பேசினது என்னண்டா, அவங்களுக்குரிய தனி சரிய சிஸ்டத்தை தான் பேசினாங்க. ஹலால பேசினாங்க, ஹிஜாப பேசினாங்க, அவங்களுக்கு தனியார் பாடசாலையை பேசினாங்க, இதை மட்டும்தான் பேசினாங்க. உலக முஸ்லீம் உலக மனிதர்களை பத்தி இவங்க பேசல. ஆனா அன்புக்குரிய சகோதரத்தை, எங்கட மூதாதையும் அப்படி இருக்கல. ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இதான் இஸ்லாமத்தின் எதிர்பார்க்கக்கூடிய உமர் ரதியல்லாஹுடைய காலம். உமர் ரதியல்லாஹுடைய காலத்துல வறுமை பஞ்சம் உண்டாச்சு, கடுமையான பஞ்சம் மதியனான கடுமையான பஞ்சம், மக்களுக்கு உணவில்லாம சித்து வருந்து கொண்டிருக்கிறாங்க. சரியான ஆத்திரம் உமர் ரதியல்லாஹுக்கு. அவங்களும் சாப்பிட மறந்துட்டாங்க, சாப்பிடல அவங்க. கொஞ்சம் அவங்களோட உடலை நேராக வைப்பதற்கு தேவையான உணவு மட்டும்தான் சாப்பிட்டாங்க. சுந்தரவு சாப்பிடும் சகாபாக்கள் அழைத்து ஆலோசித்தார்கள். என்ன காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இப்படி வறுமை வரல, அபூபக்கர் சித்திக்களுடைய காலத்துல இப்படியான ஒரு வறுமை வரல, என்னுடைய காலத்துல பல சகாபாக்கள் பல கருத்துக்களை சொன்னாங்க. இஸ்திக்காவுடைய விடயங்கள், இஸ்திக்காருடைய விடயங்கள், இது ஒவ்வொன்றும் பேசப்பட்டது. அல்நபி அல்லாஹ்வுக்கு இன் முழுக்கம் உள்ளவங்க, ஆழமான அறிவுள்ளவங்க. அவங்க சொன்னாங்க, உமர் ரதியல்லாஹு பார்த்து, உமரே ரதியல்லாஹு அமீருல் முஃமினீன் பார்த்து சொன்னாங்க, நீங்க நன்மாராய் பெற்றுக்கோங்க. என்னண்டா இப்படியான வறுமை, இப்படியான பஞ்சம் அரபு பிரதேசத்துல இஸ்லாத்துக்கு முன்னாலே நிகழும் காலத்து காலம் இப்படியான பஞ்சம் வாழ்ந்து இயற்கு. அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு முன்னால நாங்க கண்டது என்னண்டா, ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்தை கொலை செஞ்சு அவங்கட பணத்தையும் உணவையும் அபாரித்து சாப்பிடுவாங்க. போறவான எல்லோருக்கும் ஆபத் பயங்கரமான நிலை தான் இருந்தது. ஏன், பசியின் காரணமாக மற்றவர்களை கொலை செஞ்சாவது என்னுடைய பசியை தீர்த்துக் கொள்ளணும் என்ற நிலையை தான் நாம் அரபு பிரதேசத்துல கண்டோம். ஆனா இஸ்லாத்துக்கு பின்னால முஸ்லிம்கள் அந்த மனித நேயத்தை அடைஞ்சிட்டாங்க. நாங்க எதை கண்டோம் என்றா, உண்டுக்குரிய சகோதரத்திலே, தன்னுடைய உயிர் போனா பரவல்ல, என்னுடைய சகோதரன் உயிர் வாழணும் என்று சொல்லி தன்னுடைய பசியை விட்டு கொடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனுடைய பசிக்காக வேண்டி முன்னுரிமை கொடுக்கக்கூடிய சமூகத்தை தான் நாம் கண்டோம். தாகம் தண்ணி குழந்தை கொடுக்கப்படுது, ஆனா பக்கத்தில் இருக்கிற தண்ணிக்கு கேட்டுள்ள அவருக்கு தண்ணியை கொடுக்கப்படுது. இவர் மௌத்தாகிறாரு, அவர் உயிர் வாழ்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதான் இஸ்லாத்துடைய இலக்கு. இஸ்லாத்துடைய இலக்கு என்னண்டா, இந்த மனித லேகம் உண்டாக நாம் மற்றவர்களுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும். மிருக குலத்திலிருந்தும் நாம் விடுதலை பெற்று மனித குலம் அன்புக்குரிய சகோதரர்களே உருவாக வேண்டும். இதான் இஸ்லாத்துடைய இலக்காக இருக்கிறது இந்த உலகத்தில். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் எல்லோரும் நாம் தாவத்தில் ஈடுபடும் போது எல்லாரும் முஸ்லீம் ஆகணும் என்றது இலக்கைகள் அல்ல. எல்லாரும் முஸ்லீம் ஆகிறது அது அல்லாஹுடைய கையில் இருக்குது. அல்லாஹ் நாடு இருந்தாலும், ஆனா இந்த உலகத்துல மனித நேசத்தையும் நீதத்தையும் அநியாயத்தை இல்லாமாக்கணும், இது இஸ்லாத்துடைய நோக்கம். இஸ்லாத்துடைய நோக்கம் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரையும் இதை வீட்டிலிருந்து இதை ஆரம்பிப்போம், குடும்பத்திலிருந்து இதை ஆரம்பிப்போம், அதற்கு பின்னால சமூகத்தில் அதற்கு பின்னாலே ஒரு மனித இனத்தையும் மையமாக வைத்து எங்களுடைய செயல்பாடுகளை செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் மனித நேயத்தையும் நீதத்தையும் நற்குலத்தையும் அடிப்படையாக வைத்து எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் செய்து அல்லாஹ் புரிந்து கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரமிப்பானாக. அல்லாஹ் உங்களுடைய சப்பாவுகளை நினைப்பாயாக, பெற்றிருந்து சாய்ந்திருக்கக்கூடிய பாவங்களை நினைப்பாயாக, உத்தார் உலகத்துடைய பாவங்களை நினைப்பாயாக, நேற்று முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை நினைப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
Allah, don't know, I don't care at all. Allah.